இதை போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
புகலிட கோரிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எட்டு பேரின் கதைகளூடாக கடந்த சில வாரங்களாக கேட்டு வருகிறோம். இந்த எட்டு பேரின் கதைதான் ஒட்டுமொத்த கதை என்று நாம் கூறவில்லை. எட்டு பேரும் தம் எல்லா கதைகளை பகிர்வதற்கும் இந்த தொடர் போதாது. இவர்களை பற்றிய ஒரு பரவலான புரிந்துணர்வு ஏற்பட ஒரு விழிப்புணர்வை மட்டுமே இந்த தொடர் ஏற்படுத்தி இருக்க முடியும் என்பதில் எமக்கு சந்தேகமில்லை. ஆஸ்திரேலியாவில் குடிவந்திருக்கும் தமிழ் சமூகம் இவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுடன் இந்த தொடர் நிறைவுக்கு வருகிறது. ஆஸ்திரேலிய சமூகத்துடன் சேர்ந்து வாழ தகுதியானவரா என்று கணிப்பீடு செய்த பின்னர்தான் புகலிடக் கோரிக்கையாளர் சே தடுப்பு முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறுகிறார்.
எங்களை தடுப்பு முகாமில் வச்சிருந்து இந்த அரசு எங்களை விடுதலை பண்ணும்போது இந்த சமூகத்தோட வாழ தகுதியானவன் முடிவு பண்ணி தான் வழியில ஒடினோம். அப்ப அதுலேயும் இன்னொன்று என்னென்னா கோட் ஆஃப் பிஹேவியர், இந்த சட்டத்திட்டங்களுக்கு நான் மதித்து நடப்போன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் வழியில் ஒடினும். அதெல்லாம் புரிஞ்சு கொண்டு தான் நான் வாழ்கிறேன். எல்லாமே எங்களை நடத்தையில் தான் இருக்குது. எங்களை மரியாதை கொடுக்கறது, எங்களை வழி நடத்துறது எல்லாமே அதன்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம். சில சில சம்பவங்கள் நடந்த போட் பீப்புள் என்று சொல்கிறது, அது சில சில ஏதோ ஒரு இது எங்கேயோ உண்டு. அதுக்காக எல்லாம் ஒட்டுமொத்த சொல்ல முடியாது. சொல்லப்போனால் உண்மையாகவே இங்கே இருக்கிற முதல் இருந்த எங்களுடைய தமிழ் சமூகத்தினும் சில நல்ல எண்ணங்களோடு உள்ளவர்களும் எங்கள் சிலர் வழிகாட்டின, அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் முன்னர் குடிவந்தவர்களுக்கும் அண்மையில் புகலிடம் தேடி வந்தவர்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலாவிக்கு அவதானித்திருக்கிறார்.
அண்மை காலங்களில் படகு மூலம் வந்த குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முன்னரே குடிவந்து குடும்பங்களாக அமைந்திருக்கிற தமிழ் மக்கள், இந்த சமூக பிரிவுகள் என்று பார்த்தால் இவர்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆரம்ப காலங்களில் போர் முடிந்த பின்னர் வந்தவர்களை ஒரு அனுதாபத்துடன் பார்த்த காலம் இருந்தது. ஆனால் பின்னர் இப்போது அந்த நிலைமைகள் எல்லாம் மறக்கப்பட்டிருப்பதாலும் ஓரளவுக்கு இலங்கைக்கு பலர் திரும்பி போய் கொண்டிருப்பதாலும் இப்போது இருக்கிற அந்த அனுதாபத்தின் அளவு குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வந்திருந்தவர்கள் அல்லது இங்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தேடி வந்தவர்கள் என்ற வேறுபாட்டை கூட சிந்திக்காமல் எல்லோரையும் ஒரே குட்டையில் போட்டு ஊற வைக்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த புதிதாக வந்த படகு மூலம் வந்த இளைஞர்கள் சிலர் சில சமூக முறையற்ற பழக்கங்களை கொண்டிருப்பதான ஒரு கருத்து தொடர்ந்து இருப்பதாலும் பலர் அதுக்காக தண்டிக்கப்பட்ட செய்திகள் வெளிப்படையாக வந்திருந்தபடியாலும் எல்லோருக்கும் இந்த கட்டு பேர் ஒட்டி கொண்டிருப்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இது தவிர புதிதாக வந்த தமிழ் இளைஞர்கள் பெண்களை பற்றிய சில கருத்துக்களை சொல்கிறார்கள் அல்லது அவர்களை மயக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து உருவாக்கமும் சிலர் மத்தியில் காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் இந்த போட் பீப்புள் என்றொரு முத்திரையை குத்திவிட்டு இவர்களை விலக்கி வைத்திருக்கத்தான் பார்க்கிறார்கள். இந்த புதிதாக வந்த சமூகத்து இளைஞர்களுக்கும் தங்களை படகு மூலம் வந்தவர்கள் என்று சொல்வது ஒரு காயப்படுத்தும் விடயமாகத்தான் இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் எங்களை அகதி என்று சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டங்கள் நடத்தப்படுகிற போது நான் தனிப்பட புதிதாக வந்த தமிழர்கள் என்று சொல்ல பயன்படுத்தினாலும் அகதிகள் என்று சொல்ல யாராவது பயன்படுத்தினால் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்வதிலுமே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதே நேரத்தில் முன்னர் வந்தவர்கள் போட் பீப்புள் என்று இவர்களை ஒதுக்கி வைக்கிற போது ஒரு மன வருத்தம் இந்த புதிதாக வந்தவர்களுக்கு வருகிறது. அதை நாங்கள் தீர்க்க முடியாத நிலைமைதான் காணப்படுகிறது. ஏனென்றால் சிலர் செய்த முறையற்ற விடயங்கள் எல்லோருக்கும் போய் ஒட்டிக்கொள்வதால் புதிதாக வந்த இளைஞர்களுக்கு அல்லது இந்த குடும்பங்களுக்கு உரிய முறையிலான அனுசரணை அல்லது ஆதரவு தெரிவிக்காது எப்போதாவது இவர்கள் பிரச்சனைகளில் மாட்டுகிற போது அந்த நேரம் போய் நீங்கள் இதை செய்யுங்கள் அல்லது இதை செய்யாதீர்கள் என்று ஆலோசனை சொல்லுகிற உரிமையையும் அந்த தார்மீக உரிமையையும் இந்த ஏற்கனவே இங்கே இருக்கிற சமூகம் இழந்துவிடும். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த புதிதாக வந்த சமூகத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற சமூகத்துக்கும் இடையில் ஒரு வேறுபாடும் இல்லை என்ற அடிப்படையில் பார்த்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, முட்டைக்குள் இரண்டு கரு இருப்பதைப் போல ஒரு மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் இருப்பதைப் போல நாங்கள் இரண்டாக இருக்க முடியாது. நாங்கள் இணைந்து ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் சிலர் நேற்று வந்தார்கள், சிலர் நேற்று முன்தினம் வந்தார்கள், சிலர் நாளை வருவார்கள். எல்லோரும் ஒன்றுதான். பாதுகாப்பு தேடி ஓடி வந்தவர்கள் பலர் சிறப்பான வாழ்க்கையை உலகெங்கும் வாழ்வதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கும் கூட வியட்நாம், யூகோஸ்லாவியா போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் எல்லோருமே இப்போது அந்த பழைய அடையாளம் எல்லாவற்றையும் இழந்து புதிய சமூகத்துடன் ஒன்றாக இணைந்து வாழ்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் வேறுபாடு காட்டாது, இணைந்து வாழ வேண்டும் என்ற கருத்தை பல சமூக அமைப்புகள் தொடர்ந்து சொல்லி வருகின்றன. இருந்தாலும் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மூலம் சில ஏற்கனவே குடி வந்தவர்களும் தங்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்கள் மூலம் அண்மை காலமாக வந்தவர்களும் இந்த மன வேறுபாட்டை தொடர்ந்து வைத்திருப்பது ஒரு மனவருத்தத்துக்குரிய விடயம். துரிதமாக இந்த வேறுபாடுகள் களையப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஒரே இனம், நாங்கள் எல்லோரும் ஒரே மக்கள் என்ற உணர்வு எல்லோருக்கும் வரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இவ்வாறான அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனும் காத்திருக்கிறோம். இருதரப்பும் புரிந்துணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை.
இந்த இடைவெளிக்கு அறியாமையே முக்கிய காரணம் என்று கூறும் ரஞ்சினி தனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அதற்கு உதாரணம் காட்டி விளக்குகிறார்.
பனியிலிருந்து வந்தாகல் என்று சொன்னா அவையில ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது, விசா மூலம் வந்தாகல் என்று சொன்னா அவையில ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது. உண்மையிலே இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் பார்த்தால் அநேக மாணாக்கள் உண்டு. ஆரம்ப காலத்துல வேலை வாய்ப்போட விசாவோட வந்தார்கள். மற்றாக்களை பார்த்தால் அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவை இங்கே வந்து விசா எடுத்தவ அந்த யுத்தத்தை பயன்படுத்தி. ஆனால் உண்மையிலே அதில் அநேகமான ஆக்களுக்கும் யுத்தத்துக்கும் எந்தவித தொடர்பு கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா காசு உள்ளவன் தான் அந்த நேரம் வழியில் போகலாம். அப்போ அங்கேயே தங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் இயக்கத்துக்கு எழுதி கொடுத்து போட்டு வந்தாக்கள். ஆனால் நேரடியாக சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து வெறும் கையோட ஏதிலிகளாக வந்து எங்களுக்கு இங்கே வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கிறது வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான விடயம். இப்போ நான் உண்மையாக நான் ட்ரெயினில் பயணித்து கொண்டிருக்கேக்குள்ள ஒரு வயது போனவர் அப்போ என்னோட கதைச்சா நீங்கள் அங்கே என்ன அப்போ நாங்களும் கப்பலில் வந்து நாங்கள் என்ன அப்போ அவர் கப்பலில் வந்தாக்களை பற்றி கதைக்க உண்மையாக கப்பலில் வந்தாக்களை பற்றி கதைக்கிறார். அவள் என்னடா இந்த நேரம் ஃபோன் கதைச்சு கொண்டிருக்கிறது, இவைக்கு ஃபோன் கதைக்கிறதுக்கு எங்களை காசு, நாங்கள் வந்த நேரம் இல்லை. அவர்கள் வந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வசதி இல்லை, அப்போ அதுக்கு தவிர்க்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே இரவோடு இரவாக காணியை வித்து போட்டு கப்பல் ஏறி வந்த எத்தனையோ பேர் இருக்கணும். அங்கே அவர்களுடைய குழந்தை குட்டி அங்கே இருக்குது, பிள்ளைகளோடு எடுத்து கதைக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. சிலர் சொல்லிடம் வேண்டா இமிக்ரேஷன் இவைக்கு ஃபோனும் கொடுத்து காட்டும் கொடுத்துருக்கான், அப்படி இல்லை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குற காசில் தான் ஃபோன் கதைக்கணும். அந்த ஃபோன் கதைக்கிறதுன்றதை வந்து நாங்கள் அதை விளங்கி கொள்ளணும், பார்க்குற பார்வை சரியாக இருக்கணும்.
ஆனால் உண்மையை கூறி மற்றவர் மனதில் தெளிவு ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவையை ரஞ்சனி உணரவில்லை.
நான் ஒன்று மட்டும் சொன்னேன், நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு ஃபோன் தந்து தான் பெறுறவ, நாங்கள் திரும்ப எங்களுக்கு அந்த சென்ட்ரலிங் போட வலிக்கிட்டு நாங்கள் ஃபோனில் வேணதோட திரும்ப அந்த ஃபோன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டோம். ரெட் க்ராஸ்ன்ற ஃபோன் வந்து திருப்பி கொடுத்துட்றது, அப்படி ஒருத்தருக்கும் ஃபோன் கொடுத்து விடுறதும் இல்லை.
ஆங்கில மொழி அறிவில் தேர்ச்சியின்மையும் கூச்ச சுபாவமும் இந்த இடைவெளிக்கு ஒரு காரணம் என்பதை அவதானித்திருக்கிறார் சிட்னி காந்தன்.
இப்போ இஞ்சகரை கூட பிறந்து வளர்ந்தாக்கள் குறிப்பிட்ட காலத்து முதல் வந்தாக்கெல்லாம் கூட ஆங்கில மொழி இப்போ தமிழாக்களை கண்டாலும் இப்போ ஆங்கிலத்திலே கதைக்கிறதால புதுசாக வந்தாக்கள் சில இதில் குறுநிலை கதைக்கோ ஒரு சும நட்பு ரீதியில் உரையாடுறதுக்கோ அவங்களும் வீட்டுக்கொள்கிற தன்மை குறைவாக இருக்குது. அவங்களும் போய் மொழி பிரச்சனையால் கதைச்சு பேசுறதுக்கு அவர் தடையாக இருக்கிறது. சில ஆக்கள் பாதி மனநிலையில் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஒரு சிலரது நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் முத்திரை குத்த முடியாது என்பதை தனது அனுபவத்தில் கண்டிருக்கிறார் சுபா செல்வகுமார்.
இப்ப வந்தாக்கள் கப்பல்ல வந்தாக்கள் முதல் வந்தாக்கள் என்ற ஒரு பாகுபாடு இந்த நாட்டில் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் ஒரு சில கப்பல்ல வந்த செய்யற தப்பால ஒட்டு மொத்தமா போட் பீப்புள்ஸ் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு எல்லாருமே ஆளாகிறான். முதல் வந்தாக்களும் எல்லாரும் நல்லவர்கள் அண்டு இல்ல, புறவு வந்த எல்லாரும் நல்லவர்கள் அண்டும் இல்லை. எல்லாருலையும் நல்லவர்களும் இருக்கணும், கெட்டவர்களும் இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்னன்னு சொன்னா, நான் மாதிரி பண்ற சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு தருமே இங்க தெரியாது. கம்யூனிட்டியால வந்து கோல் பண்ணி கேட்டவியல் இப்படி நீங்க மாதிரி பண்ணி இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன உதவி வேணுமெண்டு. அப்ப நான் சொன்னேன்னா எனக்கு உதவின்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, நாங்கள் கோளுகள் எல்லாம் புக் பண்ணி ஒன்றும் செய்யல, நார்மலாக தான் செய்ய போறோம்னு சொல்லி இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்யறோம், உங்களுக்கு என்ன வேணும் அதுதான் சொல்லி கதைச்சிட்டு எனக்கு ஒரு 200-250 பேருக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அப்போ முதல் 50 பேரோட செய்வோம்ண்டு தான் வெளிக்கிட்டே நான் புறவு பார்த்தா எனக்கு நியாயமானாக்கள் அறிஞ்சு அறிஞ்சு ஃபோன் பண்ணி அப்புறம் எல்லாருக்குமே சொல்ல வேண்டி வந்து ஒரு 200-250 பேருக்கு மேலே வந்து. அப்போ நான் உடனே வேலுக்கு கால் பண்ணி சொன்னேன், இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க 50 பேர்னு சொன்னேன், இப்போ 250 பேருக்கு மேலே வந்துட்டுது என்று சொன்ன அந்த சிச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஆக்கள் சொன்னேன், நீங்கள் போட் பீப்புள்ஸ் உங்களுக்கு ஒரு தரம் இல்லையண்டு தான் நாங்கள் உதவி செய்ய வழிகிட்டோம், நாங்கள் 200-250 பேர் இருந்தால் அப்புறம் நீங்கள் என்ன போட் பீப்புள்ஸ் என்று கிட. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், போட் பீப்புள்ஸ் சொன்னால் அவைகளுக்கு நல்ல நட்புகள் இருக்காதா, நல்ல உறவுகள் இருக்காதா, அந்த உறவுகளை சம்பாதிக்கிற வந்து எங்கடை நடத்தையெல்லாம் அந்த உறவுகளை தருகுது. அப்போ நீங்கள் நிரந்தரமாக இங்கே பிஆரோட இருக்கலாம், சிட்டிசனோட இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம், ஆனா அந்த பார்வை கோணங்கள் என்ற வந்து தப்பானது. ஆனா அப்படி தயவு செய்து யாருமே யாருக்கும் கதைக்காதீங்க, அதைத்தான் நான் சொல்ல வேணும்.
அப்படியான சந்தர்ப்பமே தனக்கு ஏற்படவில்லை என்கிறார் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவிக்கும் செந்தூரன் செல்வராசா.
எனக்கு அப்படி எதுவும் நடக்கல, அதை சொல்லவும் எனக்கு வருதில்லை. எனக்கு யாரையும் தெரியாது, அது தப்பு சொல்றதுக்கும் எனக்கு வருதில்லை.
இன்றும் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிரேம்நாத்திற்கு இங்குள்ள தமிழ் மக்கள் தன்னை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய கவலை இல்லை.
தமிழாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத இரண்டாம் கட்ட பிரச்சனை. ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் நாங்கள் வந்து தவறு செய்யாத ஒரு குற்றமற்ற சந்தேகத்தின் பேர்ல தடுத்து வைக்கப்பட்ட ஆக்கள். எங்களை வந்து ஏற்றுக்கொள்ற ஏற்றுக்கொள்ளாத அவங்க விருப்பம், அதை நான் அந்த ஒண்ணு சொல்லிடாது.
ஆனால் பிரேம்நாத் போல இன்றும் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சூரிக்கு ஒரு கவலை இருக்கிறது. தமிழர் அல்லாத ஆஸ்திரேலியர்கள் தம்மேல் காட்டும் அன்பு போல் தமிழர்கள் வெளிப்படையாக அன்பு காட்டுவதில்லை என்பது அவரது ஆதங்கம். இருந்தாலும் தமது தேவைகளை கவனிக்கும் ஒரு சில தமிழர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நன்றி கூற மறக்கவில்லை.
தமிழ் சமூகம் வந்து இதுவரைக்கும் இந்த ஒவ்வொரு நாளோ இல்ல ஒரு கிழமையிலோ இல்ல ஒரு மாதத்திலயோ அப்படியே யாரும் வந்து பாக்குறது இல்ல. வெள்ளக்கார ஆஸ்திரேலியன் இவங்க ஒவ்வொரு நாளும் வர்றாங்க, வந்து எங்களை பாக்குறாங்க, எங்களோட பிரச்சனையை கேட்கறாங்க. கேட்டு இதுவும் காணாம எங்கட சிந்தங்காவுக்கு போய் எங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் வந்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த வெள்ளக்கார தமிழகத்த பிரச்சனை எல்லாம் எங்களை தடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யற வெள்ளக்காரன் உங்களுக்கு அது பெரிய கவலையா இருக்கு. எங்களை இப்ப தமிழக என்னதுக்காக வராம இருக்கிறாங்கன்னு தெரியலை, என்னதுக்காக சந்திக்காம இருக்கிறாங்களோ, எங்களுக்கு எங்களை வந்து பார்க்காம இருக்கிறாங்க என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை. இதுல யாரையும் குறை சொல்ல இல்ல, ஆனா எங்களை சில தனிப்பட்ட ரீதியா தமிழக உதவி செய்திருக்கிறாங்க. பேரை நான் சொல்ல வழிகிற சில யாரையும் சொல்லாம விட்டா எனக்கு அது பெரிய வேதனையா இருக்கு.
எதிர்காலம் எப்படி அமையும் என்பது இளையோரை அவதானித்தால் தெரியும் என்பார்கள். பாடசாலை மாணவியான தமிழினி எந்த ஒரு பாகுபாட்டையும் மற்றவர்களிடமிருந்து எதிர்கொள்ளவில்லை.
இப்படி ஒரு ஃபீலிங்கும் இல்ல, எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸா தான் கதைப்பினம், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்.
இந்த பாகுபாடுகளும் வேற்றுமைகளும் பிளவுகளும் தேவையில்லை என்று கூறும் சின்னிகாந்தன் இது தற்கொலைக்கு ஒப்பானது என்கிறார்.
இங்க நாங்கள் எல்லாரும் நாங்கள்ட ஒரு மருத்துவராக இருந்தா பொறியியலாளராக இருந்தாலும் இங்க நாங்கள் இடம் பெயர்ந்து அடைக்கலம் புகுந்தாக்கள் நாங்கள் எல்லாரும் தமிழர். ஒரு பிரதேசவாதத்துக்கு அப்படி ஒரு சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக பிரிஞ்சு நிற்கிறது எனக்கு என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நான் தவறுண்டான்னு சொல்கிறேன். எல்லாரும் அப்படி இல்லை, சில ஆக்கள் சில இடங்களில் நான் காணக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்கு. மற்ற சில இடங்களில் இன்னும் சாதிய முறையான வேற்றுமைக்கு நான் அவதானிக்கக்கூடிய இருந்தது. நாங்கள் யார் இன்னத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம், இன்னும் அந்த சின்ன அற்ப விஷயங்களை பார்த்து சின்னத்தனமான விஷயங்களை பார்த்து அதில் பிளவுபட்டு நிற்கிறோம். பிரயோசனம் இல்லாத விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டுட்டு அதால் பிரிஞ்சு நீ வேற நாம் வேற நாம் பிரிச்சு நாம் பிரச்சனை என்று ஒட்டுமொத்தமாக எங்களை சமூகம் தான் பாதிக்கப்படுது இல்லையா, யாரும் அதில் மேலே போனதாக இல்லை. இப்போ நாலு பேர் சேர்ந்து இன்னொரு ஒரு பேசக்காரனை ஒதுக்கி வச்சுட்டோம்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கு, அவனுக்கு நான் உதவி செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்டு இதால் ரெண்டு பேருக்கும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்களை நாங்களே எங்களோட சமூகத்தை நாங்களே அழிச்சு கொள்கிற தற்கொலை செய்யறதுக்கான ஒரு நிகழ்வுக்கு ஒரு விஷயமா தான் நான் கருதுகிறேன்.
தான் கடந்து வந்த பாதையில் பாகுபாடுகளை காணவில்லை என்றும் 80களில் வாழ்ந்த வாழ்க்கையே சிலர் இன்றும் தொடர்கிறார்கள் என்கிறார் சே.
ஈழத்துல இருக்கீர்கள் 2009 முதல், அப்ப அங்க உண்மையா வந்து நாட்டு ஈழத்துல வந்து இதுக்கான அந்த பாகுபாடுக்கான எந்த சந்தர்ப்பமுமே இல்லை. சாதியோ பிரதேசவாதமோ எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. ஆனா இங்க என்னுடைய சொந்த கருத்து நான் இங்க சொல்றேன், நான் என்ன பார்த்த வகையை சொல்றேன். இங்க இப்போ கூடிய இந்த 2009 புற வந்த சில மக்கள்கிட்ட அந்த பாகுபாடு குறை ஓரளவு குறை இல்லைன்னா சொல்ல முடியும். இங்க இருக்க அந்த பழைய ஆக்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் இருக்கின்றதான் எனக்கு அந்த 80 பீரியட்ல இருக்கிற ஆக்கள்கிட்ட மாதிரி என்னுடைய சொந்த கருத்து இருக்கின்றது. நான் சொல்ல சில ஆக்களோட பல அதுங்க எல்லாரையும் சொல்ல முடியாது, சில ஆக்கள்கிட்ட அந்த எண்ணத்திலே இருக்கணும். அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்டா அந்த சிரட்டையில தண்ணி கொடுக்குற அது மாதிரி இங்க இல்லை, அந்த எண்ணங்கள் இருக்குது.
இதனை தன் செயற்பாடுகளில் அவதானித்திருக்கிறார் அகதிகளுக்காக செயற்பட்டு வருபவர்களில் ஒருவரான டாக்டர் பாலாவிக்கி.
ஏற்கனவே குடிவந்து நீண்ட காலமாக வாழுகிற மக்களுக்கு இடையில் இருக்கிற அந்த பிளவுகளில் பார்க்க புதிதாக வந்தவர்களிடம் காணப்படுகிற பிளவுகளின் அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். இது பிரதேசவாதம் அல்ல சாதிவாதம் என்ற அடிப்படையில் பார்த்தால், போராட்டத்துக்கு இவர் ஆதரவாக இருந்தார் ஆதரவாக இல்லாமல் இருந்தார் என்ற கருத்துக்கள் கூட இங்கு ஏற்கனவே நீண்ட காலமாக இருக்கிறவர்களிடம் இருக்கிற அளவில் பார்க்க புதிதாக வந்தவர்களிடம் அந்த அளவு பிளவுகள் இருப்பதாக நான் உணரவில்லை. ஆகவே சில விடயங்களை நாங்கள் புதிதாக வந்த படகு மூலம் வந்தவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஒன்றாக நிற்கிற உணர்வு அவர்களிடம் கூட இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நான் அதை மறக்க மாட்டேன்.
புகலிடம் கோரி வந்தவர்கள் இந்த நாட்டிற்கும் இங்கு வாழும் மக்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். சுபா செல்வகுமார், அவரை தொடர்ந்து சிட்னி காந்தன்.
இந்த நாட்டை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாடு, நல்ல ஒரு அரசாங்கம். உண்மையில நான் போட்டால இறக்கும் போது சுயநினைவே இருக்கேல, அந்த சுயநினைவு இல்லாத நான் ஒரு பொடி என்று சொல்லித்தான் என்ன இந்த கரையை கொண்டு வந்து சேர்த்தவே. அந்த நேரம் என்ன கிறிஸ்மஸ் ஐலாண்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்ற உயிருக்கு உத்தரவாதம் தந்து என்ன உயிர் தஞ்சம் கோரி வந்த எனக்கு உயிர் பிச்சை போட்ட இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல வேணும். அதே நேரம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். இந்த நாட்டில் எங்களுக்கு நல்லொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய பாதுகாப்பு, கல்வி, தொழில் எல்லாமே இருக்கு. அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி நாங்கள் முன்னுக்கு வரலாம்னு ஒவ்வொருவரும் சிந்திச்சோம்னு சொன்னால் நிச்சயம் எங்களுக்கு இந்த நாட்டில் நல்லொரு எதிர்காலம், நல்லொரு வாழ்க்கை இருக்குன்றத இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
மற்ற நாடுகளோடு ஒப்புறதை விட இந்த நாடு ஒரு நல்ல நாடுன்னு நாங்கள் அறுதுன்றேன். நாங்கள் சரியான இந்த நாட்டில் இதுதான் சட்டம் மதம் மதித்து அதன்படி நாங்கள் பணித்தாலும் தொழில் வாய்ப்புகள்லையோ தொழில் ரீதியிலோ நாங்கள் சொந்தமாக தொழில் செய்ய போகிறோம் இல்லை சட்டத்துக்குட்படி இந்த நடைமுறைகளை பின்பற்றி அதன்படி போனாலோ நன்மை வகிக்கிற நிறைய நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கலாம். அதோட நாங்கள் இந்த வெதர் என்று சொல்கிற இந்த இதில் வித்தியாசத்தோடு இப்போ நாங்கள் ஐரோப்பிய நாடுகள் இருந்தால் சரியான காட்டும் குளிர் அதெல்லாம் அனுபவிக்கணும். இங்கே அப்படி இல்லை, எங்கள் நாட்டுக்கு ஒரு காலநிலை இருக்கிறதால அது கூட எங்களுக்கு ஒரு நன்மை வைக்கிற விஷயம். எல்லாத்துக்கான வசதியிலும் இந்த நாட்டில் இருக்குது, அதை சரியாக நாங்கள் பயன்படுத்தினா நாங்கள் மேலேயே போய் கொண்டிருக்கலாம்.
தான் கடந்து வந்தது எவ்வளவு கடினமான பாதை என்பதை நினைவு கூறும் ரஞ்சினி, இந்த நாடும் அரசும் அவருக்கு வழங்கிய வரவேற்பிற்கு இன்றும் நன்றியுடையவராக இருக்கிறார்.
நான் எங்களுடைய நாட்டிலேயே சில மாதங்கள் அகதி முகாமில் இருந்த நான், அங்கேயே நாங்கள் சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்துக்கும் லைன்ல நின்று மருத்துவத்துக்கு கூட அது கிடைக்காமல் உயிர் போன சம்பவங்களும் இருக்குது. என் மகளோட படிச்ச 6 வயசு பிள்ளை ஒரு நாள் புள்ள டாக்டருக்கு லைனில் நின்று அந்த பிள்ளை அண்ட டாக்டர்கிட்ட காட்டையில் பனடோலியை தொடர்ச்சியாக கொடுத்து கொடுத்து அடுத்த நாள் இரவு பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பிள்ளை செத்துட்டா 7 வயசு பிள்ளை. அப்போ அப்படி வந்து எங்களோட நாட்டிலேயே நாங்கள் மருத்துவத்தில் இருந்து சாப்பாடில் இருந்து கியூவில் நின்று எங்களோட காலத்தை கழித்து தான் இங்கேயில் வந்த நாங்கள். நான் இங்கேயில் வந்தும் இந்தோனேஷியாவிலையும் இந்தோனேஷியா அகதிகள் முகாமிலையும் இருந்த நான், அங்கேயும் எங்களுக்கு சில வசதிகள் குறைவு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எந்தவித பிரச்சனையும் வேற இல்லை. நான் கிறிஸ்மஸ் ஐலண்டில் வந்து இறங்கினதில் இருந்து மருத்துவம் என்று சொன்னால் சகல விதமான எங்களுக்கு என்ன தலையடியோ என்னவோ அட்வைஸில் இருந்து கவுன்சிலிங் போட்டு நல்ல ஒரு முறையில் எங்களுக்கு மருத்துவ வசதி கிடைச்சது. அதே மாதிரி சாப்பாட்டு வசதிகளில் இருந்து எந்த வித குறையும் இல்லாமல் கேம்புகள்லையும் சரி, நாங்கள் வெளி கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கும் பிற்பாடும் சரி, அரசாங்கத்தால் எங்கள் விசாறன்றது ஒரு பக்கம் இருக்குது, அது எங்களுடைய கேஸுகள் நிராகரிக்கப்படுதல் அதை நாங்கள் பெற்றுக்கொள்றதுன்றது பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் மனித நேயத்தின்படி எங்களுக்கு சகல வசதிகளும் இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கான படிப்புன்னு சொன்னால் எங்களுக்கு வருஷத்துக்கு 400 ரூபா தரீனம் படிப்பு, அதாவது எழுது கருவிகள், எழுது தாள்கள், யூனிஃபார்ம்கள், அதுகளுக்கு மற்றது ஸ்கூலில் வந்து சில கழிவு மாதிரி செய்யணும். இப்போ நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு இங்கே காசு கட்ட வேணும், அதுக்கு வந்து சொல்லினோம் நான் 50 ரூபான்னு சொன்னால் நாங்கள் $20 ஸ்கூலால் தாரம், நீங்கள் 30 ரூபா கட்டி பிள்ளைய விடுங்க. எங்களோட நிலப்பாடு ஸ்கூலுக்கு தெரிஞ்சா அப்போ அப்படி ஸ்கூல்லையும் வந்து கூடுதலான வசதிகள் வந்து செய்து தெரியணும். அதே மாதிரி இங்கே உண்மையிலேயே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் புத்திஜீவிகள் தான் சொல்லணும். சிலர் தங்களுடைய நேரங்களை எங்களுக்காக பயன்படுத்தினோம். வீடு வழியை வந்து கூட நிறைய பேருக்கு வகுப்படுக்கின, அதாவது நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து மினக்கிறதை விட அவையில் வந்து எங்களுக்கு செய்கிற இந்த உதவி வந்து உண்மையிலே பெரிய ஒரு உதவி நிறைய பேருக்கு. இப்போ எந்த மகளுக்கும் அப்படி செய்கிறவை அதே மாதிரி நிறைய பேருக்கும் தங்களுடைய டைமை பயன்படுத்தினோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் கூட ஸ்கைப்பூடாக வகுப்படுக்கினோம். அந்த உதவிகளை பெற்று இப்போ நான் நிறைய 2-3 பேர் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டினேன். அப்படி படிப்புக்கும் வந்து நிறைய உதவிகள் கிடைக்குது. சரியான முறையில் அதை பயன்படுத்தணும்ன்றது எங்களோட கையிலையும் பிள்ளைகளின் கையிலையும் தான் இருக்குது.
எமது மக்களிடையே பரவலாக இருக்கின்ற தயக்கத்தை போக்கினால் நாம் உச்சத்தை தொடலாம் என்கிறார் சே.
எங்களோட மக்கள் தனித்து தைரியமாக வாழக்கூடிய சக்தி இருக்கு இல்லையன்ற இல்லை. அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு தயக்கம். இப்போ என்னண்டா, இப்போ நான் முயற்சி பண்ணுனா முதல் பிரச்சனை இங்கே இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மொழி தான். இந்த மொழி பிரச்சனையால் எல்லாமே தயக்கம், ஒரு வேலைக்கு போகிறதோ ஒரு சில எல்லா அதனாலே தான் சிலரெல்லாம் முடங்கி சில சில விஷயங்களுக்கு அடிமையாகிறதோ மன உளைச்சலுக்கு தள்ளப்படுறதோ எல்லாமே இதுகளால் ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து அப்படியே சுத்தி புதாகரமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மொழி தான் இவைக்கு பிரச்சனை. இந்த மொழியை வந்து வேல் அதன் தாற்பயத்தை புரிஞ்சு நிறைய பேரோட கதைச்சு பேசி இது பண்ண தாங்கள ஈஸியா இலகுவா செய்யலாம்ன்றது என்னுடைய இது.
தனது படிப்பிற்கு சில தமிழர்கள் உதவுவதை போல மற்றைய புகலிட கோரிக்கையாளர் சிறார்களுக்கு இங்கு பலகாலம் வாழ்பவர்கள் உதவினால் பேருவகை கொள்வேன் என்கிறார் தமிழினி.
எனக்கு வந்து இங்க தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறாக்க ஹெல்பர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி படிச்சாக்கள் கன பேர் இருக்கணும். அவை யுத்தத்துக்கு முதலே அங்கேயே படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்து இங்க வேலை செஞ்சு செட்டில் ஆகி இருக்கிற அவையிலும் வந்து கப்பல்ல வந்த பிள்ளைகளண்டு பார்க்காமல் சரிசமனா பார்த்து ஹெல்ப் பண்ணினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாப்பாடு சாமான்கள் தாரதை விட கல்விக்கு ஹெல்ப் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
அவரது கோரிக்கை வீண் போகாது என்பது எமது நம்பிக்கை.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும் புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.